ஆக இந்த மூன்றாவது நுட்பாவில் ஆன்மா சூனியம் அல்ல. ஏன் இயலது என்றாலும் ஆன்மா இந்த உடம்பல்ல, இந்த உடம்பல்ல. ஏன் எனது உடல் என்றாலும் என்ன சொல்ல எதனால இல்லைங்கிறோம், எனது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், எனது உடல்னா என்ன அர்த்தம், எனது உடல்னா அது உடைமை, உடையோன் வேறு உடைமை வேறு, உடையோன் வேறு உடைமை வேறு. எனவே உடைமை பொருள் உடையோன் ஆகாது, உடைமை பொருள் உடையோன் ஆகாது என்று மறுக்கப்பட்டது. ஐப்பொறி அறிதலின் அதுவே ஆன்மா என்றார். அதை எப்படி மறுத்தாங்க, ஐப்பொறிகளும் ஒன்றொன்றையே அறிதலின். ஐப்பொறிகள் எப்படி அறிகிறது, ஒவ்வொரு விடயத்தையே அறிகிறது. எனவே ஐந்தையும் ஒரு சேர அறிகின்ற பொருள் எதுவோ அதுதான் ஆன்மா, அதுதான் ஆன்மா என்று மறுக்கப்பட்டது. அப்புறம் ஒடுக்கம் அறிதலின், ஒடுக்கம் அறிதலின் அதுவே ஆன்மா என்றார்கள். அது ஒடுங்கி அறிதலின் ஆன்மா என்று. கனவுல அறிகின்ற சுக்கும தேகமே ஆன்மா என்றான். சுக்கும தேகம் கனவுல எப்படி அறியுது, நனவு போலன்றி உணர்விலே ஒடுக்கம் காணப்படுகிறது, அதனால அது ஆன்மா அல்ல என்று மறுத்தார். அப்புறம் உறக்கம், அப்புறம் உறக்க நிலை, அது கண்படின், கண்படின் கண்படினா என்ன உறக்கம், கண்படின் ஒண்டி வினை இன்மையின் அது உம்மை தொகை. கண்படின் உண்டியும் வினையும் இன்மையின். அப்போ உண்டினானது என்னமா, உண்டி கண்படின் உறக்கத்தில உண்டி இன்மையின் அனுபவம் இன்மையில் வினையின்மையில் செயலும் இல்லை. எனவே வினை ஈட்டமோ நுகர்ச்சியோ இல்லாததால் அது ஆன்மா அல்ல. ஆன்மான அறிவுடைய பொருள், அது என்ன செய்யணும், வினையை செய்யணும், வினைய அனுபவிக்கணும், அது ரெண்டும் நடக்கலையே. துக்கத்தில் நடக்காம் இல்லை, எனவே அது ஆன்மா அல்ல. எது ஆன்மா இல்ல, பிராணன் ஆன்மா இல்ல, பிராணன் ஆன்மா அல்ல, உயிர்காற்று. அப்புறம் பிரம்மமே ஆன்மா என்ற ஆன்மாதாய கடவுள் தான் நல்லா சொல்லிட்டான். அதையும் மறுத்தார். ஏன், உணர்த்த உணர்தலின். எனவே இவ்வளவு நேரம் உன்னையே தெரியாம கிடந்து மண்டைய உடைச்சே, நீயா கடவுள், உன்னை யாருன்னு தெரியும் கேட்டா அதுக்கு என்னென்னமோ சொல்லிட்டான், உன் பெரும் பார்த்தா நான் தான் கடவுள் தான் இல்லையா. எனவே உணர்த்த உணர்தல், எனவே அறிவித்தால் என்று அறிய மாட்டார். அப்படி இருக்கிற நீ வேறு, உணர்த்தாமலே உணர்கின்ற இறைவன் வேறு, உணர்த்த உணர்கின்ற நீ வேறு. எனவே இது உணர்த்த எப்படி உணர்கிறது, ஒன்று ஒன்றாய் உணர்கிறது, நினைந்தும் மறந்தும் உணர்கிறது, உணர்த்தினாலும் ஏகதேசமாய் உணர்கிறது, ஓரளவு தெரியுது சொன்னான், யாரோ சொல்றி இது கொஞ்சம் கொஞ்சம் அப்படித்தானே இருக்கு. அதனால இது சிற்றறிவும் சிறிதொழிலும், சிற்றறிவும் சிறிதொழிலும் உடையது. அவன் எப்படிப்பட்டவன்? பேரறிவின் அறிந்தாங்க அறிவன். எப்படி அறிவான்? அறிந்தாங்க அப்படின்னா என்னது, என்னதுமோ அப்படின்னா அறிந்தவாரே அப்படின்னா ஒரு பொருளை அறிந்தான்னா, இப்ப நாம ஒரு பொருளை கட்டி கேட்டா ஒண்ணு சொல்றோம், இல்லை இல்லை இப்படின்னு அடுத்தவளை மாத்தணும், அழிச்சு அழிச்சு சொல்றோம் கருத்து. ஒரு பொருளை பலபட அறிகிறோம், ஓரளவு தான் அறிகிறோம், அது ஒரே மாதிரி அறிகிறோமா? ஒரு நேரத்துக்கு ஒரு ஆளா பார்த்தா ஒரு மாதிரி தெரியுது. எனவே ஒரு பொருளை பலவாக அறிகிறோம், ஆனா அவன் எப்போதும் ஒரே மாதிரி அறிகிறான். அதுதான் அறிவு. அதனால நாம் பிரம்மம் அல்ல, நாம் பிரம்மம் அல்ல. அப்புறம் எல்லாம் சேர்ந்த சமூகமே ஆன்மா, எல்லாம் சேர்ந்த அதுக்கு என்ன பேரு? அது வரைக்கும் சொன்ன எல்லாத்தையும் சேர்த்தா அதுக்கு என்ன பேரு? அது மாயா இந்திர தனு, இயந்திரம் போன்ற உடம்பு. எல்லாம் சேர்த்தா அதுக்கு பேர் உடம்பியா? அத போய் உயிருங்க, அது எந்திரம். அப்ப எந்திரத்தை இயக்குவங்களா உயிர்? நீ எந்திரத்தை மிஷினையே உயிருங்க என்றார். அப்புறம் எட்டாவது, அவைதான் வெவ்வேறு பெயர் பெற்று நிற்றின். எதுக்காவது இதுல ஆன்மான பெயர் வச்சுட்டான் ஐயா, நீ அதை போய் ஆன்மான் வந்தீங்க. நீ சொன்ன இது வரைக்கும் சொன்ன எதிரியாவது ஆன்மான பெயர் இருக்கா? வெவ்வேறு பேர், அதை போய் ஏன் ஆன்மாங்க என்று இப்படி எட்டு விதமாக மறுத்து இவற்றுக்கு வேறாயிருப்பதுதான் உயிர் என்றான். அடுத்து நான்காவது நூற்பாவில இந்த மூணாம் நூற்பாவின் தொடர்ச்சியாக வந்தது. அது உயிர் இலக்கணம், பசு இலக்கணம் சொல்வது. அப்போ முதல் முற்பாவில் பதிவுண்மை ஆணவமலத்து உண்மை சொன்னார், இரண்டாவது முற்பாவில் பாச உண்மை இறை பதி இலக்கணம் சொன்னார், மூன்றாவது முற்பாவில் உயிர் உண்மை சொன்னார், நான்காவது முற்பாவில் என்ன வரணும்? பதி இறக்கணும் வரணும் முறையா, அதான் வரணும். ஆனா அப்படி வரல. என்ன இலக்கணம் வச்சிருக்கிறாரு? பசு இலக்கணம். ஏன் இப்படி மாத்தி மாத்தி வைக்காரு? ஒரு ஒழுங்கா சொல்ல மாட்டாரோ? சரி, அவங்க சொன்னா அப்படி வச்சுக்கலாம். அங்க முறையாக பதி இலக்கணம் வரணும், அது வைக்கல. ஏன்னா பதி இலக்கணம் இரண்டாவது நூற்பாவிலேயே பெறப்பட்டது. இரண்டாவது நூற்பாவிலே சொல்லியாச்சே இல்லையா? பழையபடி பதி இலக்கணம் சொன்னா சிறப்பு இலக்கணத்தை சொல்லணும். பொது அதிகாரத்திலே பதியினுடைய சிறப்பு இலக்கணத்தை சொல்வது முறையன்று என்பது பற்றி அங்கு வைக்கல. அடுத்து இங்க உயிர் உண்மை மூன்றாவது நூற்பாவில் சொன்னவர் அதை நிறைவு பண்ணல. அங்க ஆர்குமெண்ட் எல்லாம் நடந்தது, ஜட்ஜ்மெண்ட் வரல. விளக்குதான் என்னதுன்னு அறுதிட்டு சொல்லல. எனவே பொருள் இருப்பு, ஒரு பொருளுடைய இருப்பு பிரமாண முகத்தானும் இலக்கண முகத்தானும் அறியப்படும். பிரமாணத்தை வச்சும் சொல்லலாம், இலக்கணத்தை வச்சும் சொல்லலாம். இப்போ இம்மலை தீ உடைத்து, மலையில தீ இருக்கு என்பது மேற்கோள். அதுக்கு மலை தீ இருக்கு என்பதை எப்படி சொன்னீங்க? புகை உடமையால், புகை உடமையால். எனவே தூரமான புகையை கண்டு சூக்குமமான காணாத நெருப்பை உறுதி செய்தார்கள். நெருப்பு காட்சிப்படல, எது காட்சிப்பட்டது? புகைதான் காட்சிப்பட்டது. எனவே அந்த தூரமான ஏதுவை கொண்டு இல்லையா எதை நிச்சயித்தாரு? அந்த புகை சாதனம், நெருப்பு சாத்தியம். சாதனத்தால் சாத்தியத்தை நிறுவினார். சாதனம்னா கருவி. இங்க அந்த நெருப்புக்கு அதனுடைய குணம் என்ன? நெருப்பின் குணம் என்ன? சூடு வெப்பம். வெப்பத்தை கொண்டு பக்கத்துல என்ன தீ பிடிக்கான்னு பாரு, விஷமா இருக்கேன்னு சொல்றமா இல்லையா? அது என்னது? சூடு என்னது? இலக்கணம். இலக்கணத்தை வச்சும் பொருள் இருப்ப அறிகிறோமா இல்லையா? அறிகிறோமா இல்லையா? அறிகிறோம். எனவே இப்போ அந்த முறையில இப்போ இலக்கணத்தை, உயிருக்கு இலக்கணம் சொல்லும் முகத்தான் பொருள் இருப்பு உறுதி செய்யப்படுது. அதனால அங்க அந்த மூன்றாவது நூற்பாவின் இறுதியில ஏழாவது அதிகரணத்தில் என்ன சொன்னாரு? அவைதான் வெவ்வேறு பெயர் பெற்று நிற்றலாம் பின்னர். எனவே நாலாவது நுட்பாவில் உயிர் இலக்கணம் சொல்லும் பொழுது உயிரெனவே பெயர் பெற்ற ஆன்மானே பெயர் பெற்ற கருவிகளை எடுத்துக்கொண்டு அவையும் உயிரல்ல என்பதை நிறுவி நமக்கு ஆன்ம இலக்கணத்தை சொல்கிறார். அப்போ கருவிகள்ல சில கருவிகள் ஆன்மானே சொல்லப்படுகிறது. எதெல்லாம்? அந்த கரணங்கள், அந்த கரணங்கள், மனம் புத்தி சித்தம் அகங்காரம், இதெல்லாம் சாத்திர தோத்திரங்கள்லாம் ஆன்மானே சித்தமல மறிவீதே அப்படி எழுத்துக்கோ. அப்போ சித்தம் அப்படின்னா என்னது? அது அந்த கரணம். அது எதை குறிக்கீங்க? ஆன்மாவினுடைய மலம் அப்படிங்கறத சித்த மலம் அப்படின்னு. அவன் சித்தத்தை இங்க என்ன சொல்றாரு? ஆன்மானே சொல்றாரு. எப்படி ஏன் அப்படி சொல்றன்னா, அவ்வளவு க்ளோஸ் ஆன்மாவும் அவ்வளவு எப்படி இருக்காவோ அவ்வளவு நெருக்கம். நான் வேற இவன் வேறையா அப்படின்னு சொல்றமா இல்லையா? அப்படி ரொம்ப நெருக்கமா இருக்கிறதுனால அது ஆன்மான்னு சில இடங்கள்ல சொல்றாங்க. அதெல்லாம் உபசாரம். அது என்னது உபசாரம்? உபசாரம்னா என்ன? உபசாரம்னா என்னது என்னமா? விளங்கலை. ஒப்புக்கு ஒப்புக்கு ஒப்புக்கெல்லாம் கிடையாது. அது இலக்கணம் இருக்கு. உபசாரம்னா என்ன? உபசாரமாவது காரணத்தை காரியமாகவோ அல்லது காரியத்தை காரணமாகவோ, குணத்தை குணியாகவோ குணியை குணமாகவோ, இதெல்லாம் என்னது? தொடர்புடையது. ஒன்றுக்கொன்று தொடர்பு பற்றி, தொடர்பு பற்றி சொன்னாதான் அது உபசாரம். தொடர்பே இல்லாம சொன்னா அது உபசாரம் கிடையாது. அப்படி வர்றதுதான் உபசாரம். ரெண்டும் அறிதமா இல்லையா? இப்போ குளிர்ந்த காற்றடிக்கு, குளிர்ந்த காற்று, அதை வச்சு என்ன செய்யறோம்? மழை வரப்போகுது. குளிர்ந்த காற்று மேகத்துல பட்டதுனால மழை வருது. அது காரணம் மழை காரியம். விளங்குதா? சில இடங்கள்ல வெள்ளம் வருது, வெள்ளம் வருது, அதை பார்த்து என்ன சொல்றோம்? எங்கேயோ மழை பெய்யுதுங்கிறோம். வெள்ளம் என்னது? மழையின் காரியம். காரியத்தை கொண்டும் காரணத்தை உறுதி செய்கிறோம், காரணத்தை கொண்டும் ரெண்டு மாதிரி நடக்கு. அப்படி சொல்றதுன்னா உபசாரம். இங்க அந்த கரணம் அவற்றின் ஒன்றன்று. இதுக்கு எழுவா எது? ஆன்மா. ஆன்மா, ஆன்மா அந்த கரணம் அவற்றின் அவற்றின எவற்றின் அந்த அந்த கரணங்கள், நான்கு அந்த கரணங்கள் இருக்கா, அந்த அந்த கரணங்களில் ஒன்றும் அன்று. ஒன்று அன்று எப்படி மாத்திக்கணும்? ஒன்றும். எனவே இந்த அந்த கரணங்கள்ல எதுவுமே ஆன்மா இல்லை. ஆயினும் அந்த சொல் கண்டிப்பா சொல்லியே தீரணும். அந்த சொல்ல வைக்கட்டா சூத்திரமே தப்பு. ஆயினும் அது, ஆயினும் அது சகசமலத்து உணராமையான், ஆயினும் அது எது? அந்த கரணம் அவற்றின் ஒன்றும் ஆன்மா அன்று இல்லையா? எனவே அவற்றின் வேறான அறிவுடைய பொருள், அது அறிவுடைய பொருளாய் இருந்தாலும் என்பதுதான் ஆயினும் அது. சகசமலத்து மலத்துன்னு அர்த்தம். அந்த அத்துச்சாரி எப்படி மாத்திக்கணும், மலத்தான் என்று ஆண் விவரிக்க, சகச மலத்தான் உணராமையின்